الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما بنعمة ربك فحدث وقال الله تعالى أيضا لتسألن يومئذ عن النعيم وقال الله تعالى أيضا وإن تعدوا نعمة الله لا تحصوها صدق الله وقال نبينا صلى الله عليه وسلم نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه السلام اللهم புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள் சேர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதர்களே, உலக வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஒரு சுழற்சி முறை வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த சுழல்கின்ற உலகிலே, சுழற்சி முறை வாழ்க்கையிலே மனிதர்கள் யாவருமே சம பங்குதாரிகளாக, சம உடைமை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை காலாகாலமாகவே இந்த உலகத்தின் நியதியை காட்டும் அடிப்படையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகத்திலே பல வருடங்களுக்கு முன்னாலே சிறிய குழந்தை, அதற்கு பின்னாலே வாலிபராக இருந்தார், அதற்கு பின்னாலே இன்னும் ஒரு நடுத்தர வர்க்கத்தை அடைந்து குழந்தை வியாபாரம் என்று மும்முரமாக ஈடுபடுகின்றார், அதற்கு பிறகு அவர் வயதாளியாகின்றார், அவர் மரணிக்கின்றார். இதுதான் உலகத்தினுடைய சுழற்சி முறை வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த வாழ்க்கையினுடைய பிடியிலிருந்து உலகத்தில் தப்பித்தவர்கள் யாரும் கிடையாது. ஒருவேளை அதற்கு முன்னதாக மாற்றப்பட்டிருக்கிறார்களே தவிர, அதற்கு பின்னதாக விடுபட்டார்கள் என்று நாம் வரலாறுகளிலே தேடி பார்த்தால் எங்குமே கிடைக்காது. வயோதிபத்தை அடைய முன்னால் வாலிபத்திலேயே மரணம் எய்தி விடுகிறார்கள், வாலிபத்தை அடைய முன்னாலேயே சிறு பராயத்திலே பள்ளி பருவத்திலேயே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுடைய அஜலை முடித்து விடுகின்றான். அல்லது குழந்தையாக இருக்கும் பொழுது, அல்லது சிசுவாகவே, அல்லது கருவில் இருக்கும் பொழுதே, இப்படியாக அன்பார்ந்தவர்களே இந்த சுழற்சி முறை வாழ்க்கைக்குள்ளேயே மனிதர்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள். இதே குர்ஆன் நமக்கு ஒரு மோமினுடைய பார்வை, ஒரு மோமினுடைய நோக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமுடைய நோக்கு இந்த சுழற்சி முறை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டதாக இருக்கும். அதாலே இதாலே அது அப்படி இருந்திருந்தால், இது இப்படி இருந்திருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சமன்னி என்று சொல்லப்படுகின்ற இந்த அடிப்படையில் மனிதர்கள் பேசுவதை கடினமாக ரசூலுல்லாஹ் கோபத்தோடு பேசியிருக்கிறார்கள். அது அப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது, அது அப்படி நடந்திருந்தால் இப்படித்தான் நடந்திருக்கும் என்று எதிர் விளைவு கூறுவதோ, அல்லது நடந்த அல்லாஹ்வின் ஏற்பாட்டிற்கு மறுத்து தன்னோடு ஒப்பீடு செய்து, அல்லது தன்னோடு சார்ந்தவர்களோடு ஒப்பீடு செய்து, அல்லது காலத்தோடு ஒப்பீடு செய்து பேசுவதை கடினமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாடியிருக்கிறார்கள். எதுவரை என்றால், இந்த நட்சத்திரம் உதயம் ஆனதனால் இன்று மழை பெய்திருக்கிறது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமான வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள். லக்கது கபர, அப்படி சொல்லுபவர் காபிராகிவிட்டார் என்று சொல்லும் அளவிற்கு எதன் மீதும் மனிதன் உலக சுழற்சி முறையை சாட்டக்கூடாது. அவர் சாட்ட வேண்டுமானால் அல்லாஹ்வுடன் மட்டுமே சாட்ட வேண்டும். ஆட்சியை, அதிகாரத்தை, செல்வத்தை, ஏழ்மையை, வறுமையை, நலவை, கெடுதியை, ஷர்ரை, ஹைரை இவைகளை உண்டாக்குகின்ற திறமையும் ஆற்றலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஞானத்தை தான் அல்லாஹ் ஈமான் என்று எங்களுக்கு தந்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே அம்மா அது ஞாபகத்தில் இப்படி அல்லாஹ் அருள்கொடை நியமத் பாக்கியம் அருள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதெல்லாம் ஒரு மோமினை பொறுத்தவரையிலே காலத்தின் சுழற்சி முறைக்குள்ளே சிக்குண்டு அவன் தன்னுடைய ஈமானை பறிகொடுத்து விடாத அளவு, அல்லாஹ்வை கோபப்படுத்தி விடாத அளவு, அல்லாஹ்வுடைய அரசாங்கத்திலே குற்றவாளியாக ஆகாத அளவு வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற மாபெரும் ஞாபகத்து தான் என்று அல்லாஹ் இந்த எல்லா ஞாபகத்திலும் பெரிய ஞாபகத்தான அல்லாஹ்வின் மீதே எங்களுடைய விடயங்களை பரம் காட்டுகின்ற அந்த ஞாபகத்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே உலகத்தின் இந்த சுழற்சி முறை என்பது அது மனிதர்களுக்கு தான் மிக முக்கியமான ஒரு தோன்றுதலாக தெரிகிறது. ஆனால் உலகில் உள்ள வேறு எந்த படைப்புகளும் அப்படி நடப்பதில்லை. இவர் ஆட்சிக்கு வந்துவிட்டார், இனிமேல் நமக்கு இறைச்சி கிடைக்காது என்று எந்த நாயுமே காடுகளை தேடி ஓடியது கிடையாது. இவர் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்திருக்கிறார், இனிமேல் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடும் என்று எந்த மிருகங்களும் நகரங்களுக்குள்ளே வருவதும் கிடையாது. இப்படி உலகத்திலே எந்த ஒரு படைப்பும் ஆட்சிகளையோ அதிகாரங்களையோ மனிதர்களிடையே ஏற்படுகின்ற மாறுதல்களையோ மாற்றங்களையோ ஏன் கால நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களையோ பலருகின்ற உள்ளம் கொடுக்கப்படாத அனைத்து படைப்புகளுக்கு மத்தியிலே ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் பதறி போகின்ற பண்போடு பதறி போகின்ற குணத்தோடு பதறி போகின்ற குண அம்சங்களோடு மனிதர்களாகிய நம்மை மட்டும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாபகத்தை நாம் இழந்து விடக் கூடாது, இந்த ஞாபகத்தை நாம் ஒரு நாளும் பறிகொடுத்து விடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சில கர்மங்கள் இருக்கின்றன, சில விடயங்கள் இருக்கிறது, அவைகளை நீங்கள் வெறுப்பீர்கள்.
www.acmyc.com
அவைகள் தேவையில்லை, அவைகள் நமக்கு வேண்டாம் என்று நீங்கள் வெறுப்பீர்கள். அது நம்முடைய வாழ்விலே சேர்ந்து விடக் கூடாது, அதை நாம் கண்டுவிடக் கூடாது, அதை நாம் வாழ்க்கையிலே அனுபவித்து விடக் கூடாது என்று அதை விட்டு வெகு தூரம் வெறுண்டு ஓடுவீர்கள். ஆனால் நீங்கள் வெறுக்க வெறுக்க அல்லாஹ் அதை உங்களுக்கு தருவான். அதிலே கயிறு இருக்கிறது, நலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அதிலே பின்புலத்தை நீங்கள் பார்த்தால் அது வாழ்க்கையின் பல நனவுகளை இழுத்து வரும் பின்புலமாக இருக்கும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே குர்ஆனுடைய வரிகளும் வார்த்தைகளும் ஆயாத்துகளும் ஒரு நாளும் பொய்யாகுவது கிடையாது. அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வோம் இல்லை. அல்லாஹுதாலா ஒரு நாளும் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சிலதை வெறுப்பீர்கள், அதிலே உங்களுக்கு நாங்கள் நலவுகளை முடிவு செய்வோம். இன்னும் சிலவைகளை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் சில விடயங்கள் கிடைத்து விட வேண்டும், இதை அனுபவித்து விட வேண்டும், இது எனக்கு உரியதாக ஆகிவிட வேண்டும், இதன் சொந்தக்காரனாக நானே இருக்க வேண்டும், இதன் சொந்தக்காரனாக என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும், இதன் சொந்தக்காரனாக என்னுடைய பரம்பரை தான் இருக்க வேண்டும், அப்படியெல்லாம் நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், பகுவர்க்கும் அந்த விரும்புகின்ற பொருளிலே, விரும்புகின்ற வாழ்விலே, விரும்புகின்ற எதாவது இருக்கட்டும், அதிலே உங்களுக்கு தீமை இருக்கிறது, கெடு இருக்கிறது, அதை உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம், அதிலே தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான். இதை மிக இலகுவாக நாம் உலகத்திலே பார்க்கலாம். என்னுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர் இருக்கிறார், அவரும் ஒரு ஆலிம் தான், மிக சிறந்த ஒரு ஆலிம். நான் திருமணம் செய்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னமே அவர் திருமணம் செய்து விட்டார். இந்த அவர் திருமணம் செய்து 19 வருடங்களை தாண்டி இருக்கிறது. ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. அவரை பல தடவைகள் நான் சந்திக்கும் போது அவருக்காக நான் மறைமுகமாக துஆ செய்த போதிலும், மனிதன் என்ற அடிப்படையில் உலக நியதி ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வை சுன்னத்தாக்கி இருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கவில்லை என்பதற்காக அவருக்கு நான் பல வைத்திய ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். அவரும் அதை கேட்டிருக்கிறார், எதுவும் பேச மாட்டார். அவரும் அவருடைய பங்கிற்கு அவர் பல இடங்களிலே வைத்தியம் செய்திருக்கிறார். ஷரியத்தை மீறாமல், குர்ஆனை மீறாமல், ஹதீஸை மீறாமல், அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகாமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்க விடயங்கள் அல்லாமல் அவர் மருந்து செய்திருக்கிறார். அவர் சமீபத்திலே அவரை நான் சந்தித்த போது கூட அவரிடத்திலே நான் இன்னும் சில ஆலோசனைகளை சொன்ன போது அவர் ஒரு விடயத்தை சொன்னார். அவர் சொன்னார் என்னோடு பாடசாலையிலே படித்த ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு 2 வருடங்களுக்கு பின்னாலே திருமணம் செய்தார். ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. அவர் எதுவரை குழந்தை இல்லாதனால் பாதிக்கப்பட்டார் என்றால் பெரிய கொழும்பிலேயே கொழும்பிலேயே தலைநகரிலேயே மிகப்பெரிய வியாபாரி. வீடு, காணி, வாகனம் என்று அந்தஸ்து, அரசியல் செல்வாக்கு எல்லாமே நிறைந்திருக்கிறது. அவைகளை பயன்படுத்தியவர் 10 வருடங்கள் போராடி இறுதியாக இந்தியாவுக்கு சென்றார். அல்லாஹ் நாடி இருந்தான், அதனால் இந்திய மண்ணிலே ஒருவர் அவருக்கு வைத்தியம் செய்திருக்க, அந்த வைத்தியத்தின் ஊடாக அல்ல, அல்லாஹ்வுடைய கலாக்கதிர் வைத்தியத்தோடு இணைந்திருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அவருக்கு குழந்தை கிடைத்துவிட்டது. அந்த குழந்தையும் இரட்டை குழந்தையாக கிடைத்திருக்கிறது. ஒன்று கிடைக்காதா என்று ஏங்கியவருக்கு இரண்டு கிடைத்திருக்கிறது. அந்த ஆளும் இன்று என்னிடம் தராது சொல்லுகின்ற வேலையிலே சொன்னார், இன்று நான் அந்த குடும்பத்தை எப்படி பார்க்கிறேன் என்றால், என்னுடைய மனைவி இடத்திலே அந்த குழந்தை படைத்த பெண்மணி, எனக்கு இந்த குழந்தை கிடைத்திருக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லுகிறாள். அவளுடைய மனைவி கேட்டால், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? சொன்னால், இப்பொழுது அந்த குழந்தைக்கு 2.5 வயது, கிட்டத்தட்ட 30 மாதங்களை என்னுடைய குழந்தை அடைந்திருக்கிறது. இதுவரை என்னுடைய குழந்தை அழுததும் கிடையாது, சிரித்ததும் கிடையாது. என்னுடைய குழந்தை தவிர்த்ததும் கிடையாது, நடந்ததும் கிடையாது. 2.5 வருடங்களை அடைந்திருக்கிறது. ஒரே இடத்திலே, ஒரே வயிற்று வைப்பிலே. இதற்கெல்லாம் மேலாக அந்த பிள்ளையின் உடல் பாரத்தை விட தலையின் பாரம் பெரிதாக இருக்கிறது. ரெண்டு பிள்ளைகளும் அப்படியே கிடைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏதோ ஒரு நலவை நாடி குழந்தைகளை தடை செய்திருக்கலாம். வேண்டுமென்று ஆசைப்பட்டார்கள், ஏறாத வைத்திய சாலைகள் எல்லாம் ஏறினார்கள். நேர்ச்சையா, குளங்களா, தர்காக்களா என்று ஏராளமான இடங்களுக்கு சென்றார்கள். அதற்கு ஏற்ப அல்லா வசதியின் வாசலை திறந்திருந்தார். வெளிநாடு வரை சென்று அவர்கள் வைத்தியம் செய்தார்கள். அவர்கள் விரும்பினார்கள், அதை இன்று சொல்லுகிறார்கள். எதுவரை என்றால், அந்த பெண்மணி தன்னுடைய ஆதங்கத்தை பகிர்ந்திருக்கிறார். இந்த 2.5, அதாவது 2.5 வருடங்களாக நான் தூக்கிக் கொண்டு சென்றேன், அதற்கு பின்னாலே தான் இந்த பிள்ளைகளுடைய நோய் எங்களுக்கு தெரிய வந்தது. 2 வருடங்களாகிவிட்டது. நெருக்கமான மரண வீட்டை தவிர எந்த ஒரு மரண வீட்டுக்கும் நான் சென்றது கிடையாது, எந்த ஒரு திருமண வீட்டிற்கும் நான் சென்றது கிடையாது. அதற்கு முன்னாலே எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நான் ஆணை வேண்டுவதாக இருந்தால் எங்க போன்ற இடங்களுக்கு சென்றுதான் நான் ஆணை வாங்கியிருக்கிறேன். இன்று அருகில் உள்ள ஜவுளி கடை அதற்கு கூட சென்று நான் ஆடை வாங்குவது கிடையாது. ஏனென்றால் என்னுடைய 2 பிள்ளைகளையும் விட்டு செல்ல முடியாது. யாருமே மனப்பூர்வமாக என்னுடைய 2 பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் 2 பேரும் என்னுடைய பிள்ளைகள். எனவே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். 2 வருடங்களாக மன திருப்தியாக எந்த சந்தோஷமான இடங்களையும் நான் சந்திக்கவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் விரும்புவதில் எல்லாம் நமக்கு நலவுகள் கிடைப்பதில்லை. நாம் வேண்டாம் என்று தடுத்து விடுவதால், தடை செய்து விடுவதால் அது நம்மை நோக்கி வருகின்ற சர்வு என்றும் நாம் நினைக்க கூடாது. அதில் எல்லா கைதுகளை வைத்திருப்பான். அது ஆட்சியாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும். ஏன் நாம் சில நேரங்களிலே சில பெண்களை நாம் வாழ்க்கையிலே மனைவியாக அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல வகையிலே நாம் திட்டம் தீட்டியிருக்கலாம். அவளை அழைத்துக் கொள்ள பல குறுக்கு வழிகளை நாம் சம்பால் நாம் அதாவது குறுக்கு வழிகளை கையாந்து இருக்கலாம். ஏன் அவள் வாழ்க்கையிலே அழைத்து விட வேண்டும் என்று அவளிடத்தில் இருக்கின்ற அழகோ அல்லது அவளிடத்தில் இருக்கின்ற பணமோ அல்லது சாதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்துக் கொண்டால் ஏற்படுகின்ற அந்த தாக்கமோ ஒரு பெண்ணை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். நம்முடைய குடும்பம் அவருக்கு சம்மதித்திருக்க மாட்டாது, அந்த பெண் வீட்டுடைய குடும்பம் சம்மதித்திருக்க மாட்டார்கள். எத்தனையோ விதவிதமான யோசனைகளை கையாண்டு அவர்களை சந்தித்து யாரை போட்டு எப்படி பேச வேண்டுமோ, எப்படி கலைக்க வேண்டுமோ, யாருடைய எப்படி சந்தித்தால் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையின் துணைவியாக அமைவாளோ, இப்படி எல்லாம் பல பல திட்டங்களுக்கு பின்னாலே ஒரு வகையாக அந்த பெண் வந்து சேர்ந்து விடுகிறாள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஒரு சில வருடங்கள் செல்லவில்லை, அவரே சொல்லுகிறார், ஏ தான் இந்த திருமணத்தை செய்தோனோ தெரியவில்லை, கட்டுப்படுகிறாள் இல்லை, குடும்பத்துக்கு ஒத்து போகிறாள் இல்லை, நான் சொல்வதை கேட்பதில்லை, அது நான் என்று சொன்னால் அவன் என்று விளங்குகிறாள், பிடிவாதமாக இருக்கிறாள். அப்படி இப்படி அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கலந்து கொள்ள மாட்டாளா? கலந்து விடவும் முடியாது. ஏனென்றால் 2 குடும்பங்களும் பூரணமான சம்மதம் இல்லாமல் இந்த ஆணுடைய பெண்ணுடைய வெறும் விருப்பு வெறுப்பிலே தான் அந்த திருமணம் நடந்திருக்கிறது. அதனால் தான் சொல்லுவார்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த ஊமை கனவு கண்டது போல தாங்களே தேடிக்கொண்ட வாழ்க்கை, இதனுடைய நலவை பகிர்ந்து கொள்ளவும் ஆட்கள் கிடையாது, இதனுடைய கெடுதியை பகிர்ந்து கொள்ளவும் ஆட்கள் கிடையாது. இது நான் உங்களுக்கு சொல்லி விளங்க வேண்டும் என்பது அல்ல, நம்முடைய குடும்பத்தில் ஏராளமாக இதை நாம் பார்க்கிறோம். எனவே இதை சுருக்கமாகவே அல்லாஹ் சொல்லுகிறான், நமக்கெல்லாம் ஒரு ஞாபகத்தை தந்திருக்கிறான், என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தர வேண்டும். அதற்காக நாம் பெண் தேடக்கூடாது, பெண் பார்க்கக்கூடாது என்பது அல்ல, அதற்கு முறையும் இருக்கிறது. நாம் முன்பு ஒரு தலைப்பிலே இதை நாம் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வழிமுறைகளுக்கு வெளியிலே
குர்ஆன் சொல்லுகின்ற வழிமுறைகளுக்கு வெளியிலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பு வரப்புக்கு வெளியே ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவர் சந்தோஷமாக இருந்ததாக வரலாறே கிடையாது. அப்படி வரலாறு இருக்கவும் கூடாது. ஏன் இருந்தால் இதை ஒரு சுன்னத்தாக எடுத்துக் கொள்வார்கள், அதை உதாரணம் காட்டுவார்கள். உப்பாவுடைய விருப்பம் இல்லாமல் அந்த பெண் திருமணம் செய்து கொண்டால் அது நல்லா இல்லையா? பாப்பாவுடைய விருப்பம் இல்லாமல் இந்த மகன் திருமணம் செய்து கொண்டார், சொத்துப்பட்டு வாழ வேணாம் என்று உதவி தள்ளி சென்றார், இது அவன் நல்லா இல்லையா? இப்படி மக்கள் படிப்பனையாக எடுத்துக்கொண்டு உலகத்திலே எல்லாமே அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புக்கு வெளியிலே நடக்க ஆரம்பித்து விடும். அதனாலே அல்லாஹ்வுடைய சுன்னத்தோ என்னவோ தெரியவில்லை, தன்னுடைய விருப்பத்தில் திருமணம் செய்த யாரும் உள்ளார்ந்த ரீதியில் நிம்மதியாக இருந்ததில்லை, இருக்கவும் கூடாது. ஏனென்றால் ஹராம், ஷரியத்திலே மிகப்பெரிய தவறு. கண்ட இடத்திலே, தொட்ட இடத்திலே, பார்த்த இடத்திலே, கடிதங்களினூடாக, போர்களினூடாக. எனவே அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் எங்களுக்கு விருப்பமாக தெரியலாம், சந்தோஷமாக தெரியலாம். ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையை தெரிவு செய்யக்கூடாதா? யாரு சொன்ன தெரிவு செய்ய வேண்டாம் என்று? ஒரு ஆணை விதித்து செய்யக்கூடாது, மதித்து தான் அதை செய்ய வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே அது ஆட்சியாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், உலகத்திலே வந்த எல்லா ஆட்சியாளர்களும் நபிமார்களை வெறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை வெறுத்தார்கள். அவர்கள் கொண்டு வந்ததை பிழையாக கருதினார்கள். அது பிழை என்று அதை சித்தரித்து காட்ட பல்வேறுபட்ட உபாயங்களை கையாண்டார்கள். அவர்கள் எல்லோருமே கொண்டு போனார்கள், யாருமே வெற்றி அடையவில்லை. உலகை கட்டியாண்ட நிபுணராக இருக்கட்டும், நானே இந்த பூமியினுடைய அதிகாரி ஆட்சியாளர் என்று சொன்ன திராவிடாக இருக்கட்டும், கடைசி வரை இன்று வரை உலகத்தில் இருக்கின்ற யாராக இருக்கட்டும், உலகத்தை கட்டியாள நினைத்தவர்கள் எல்லோரும் முறைந்தவரை கட்டியாள நினைத்தால் தோற்று போனது போல அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸ் சொன்ன வழிமுறைக்கு வெளியாலே ஒரு பெண் ஆணை தெரிவு செஞ்சாலோ, ஒரு ஆண் பெண்ணை தெரிவு செஞ்சாலோ அதிலே வெற்றியே கிடைக்காதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், பலுபருதி தாசித்தி கரிபத்தியதார், பலுபருதி தாசித்தி பணமா, பெண் வீட்டார்களுடைய அந்தஸ்தா, குடும்பத்துடைய கௌரவமா, அழகா, இவைகளிலே நனவு போல் தெரிகிறது, கண்ணுக்கு கவர்ச்சி போல் தெரிகிறது. குர்ஆன் சொல்வது போல செய்யும், நீங்கள் நனவு என்று எண்ணுகிறீர்கள், நனவு என்று கருதுகிறீர்கள், அதிலே கெடுதீர்கள். ஒரு கிழமைக்கு முன்னாலே ஒரு சகோதரர் நான் சந்தித்தேன். அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், ஒரு காணி ஒன்று நாங்கள் 10-12 பேர் போட்டி போட்டோம், அந்த காணி எனக்கு கிடைத்தது. அந்த நேரத்திலே கூட நான் நினைத்தேன், அல்லாஹ் தான் எனக்கு தந்தான் என்று. ஆனால் இன்று அந்த காணி அமைந்திருக்கும் இடம், அது இருக்கின்ற அமைப்பு, அதை பொறுத்து ஏன் தான் எனக்கு இந்த காணி கிடைத்ததோ, எனக்கு கிடைக்காமலே போய் என்னோடு போட்டி போட்ட வேறு யாருக்காவது கிடைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அது இன்று வழக்கு போடப்பட்டிருக்கிறது, அது அரச உடைமையாக மாறிவிடலாம். அது அந்த வழக்கு முடிவதற்கு எத்தனை தலைமுறைகள் இருக்குமோ தெரியாது. அந்த அளவிற்கு அந்த காணியால் செலவு, அது மட்டுமல்ல நிம்மதியில்லா தன்மை. வீட்டுக்கு வந்தால் மனைவி ஏற்றுகிறாள், ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த காணியை எடுப்பதிலே சிரமப்பட வேண்டாம் என்று சொன்னேன், நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், இது எத்தனை சிரமம் இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் பலர்கள், என்னுடைய நண்பர்களில் பலர்கள் என்னை ஏற்றுகிறார்கள், என்னுடைய அந்த காணியினால் குடும்பத்திலே சில பகை உண்டாகி இருக்கிறது. எனக்கு எதிராக இருந்தவர்கள், எனக்கு எதிராக போட்டி போட்டு இருக்கிறவர்கள் யாரும் என்னுடைய எதிரிகள் அல்ல. வியாபாரத்தில் என்னோட பலர்கள் பார்ட்னராக இருந்திருக்கிறார்கள், பலர்கள் பஜாரிலே உள்ளவர்கள், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த சிலர்கள், என்னுடைய மனைவிடைய மிக நெருக்கமான சிலர்களும் அதை எடுக்க நினைத்தார்கள். இன்று எல்லோரோடு பகை உண்டாகி இருக்கிறது. காணியை எந்த அளவிற்கு என்றால் அதை சுற்றி வேலை போட முடியாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 90 லட்சங்களை தாண்டிய ஒரு காணியது, ஆனால் அதிலே என்று ஒன்றையும் செய்து கொள்ள முடியவில்லை. முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, அது எப்பொழுது அது எனக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக கூட மாறும் என்று எனக்கு சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு தலைவலியாக இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களை, நாம் விரும்புவதில் எல்லாம் அல்லாஹ் வெற்றியை உண்டாக்குவதில்லை, நாம் வெறுப்பதில் எல்லாம் அல்லாஹ் தாலா நமக்கு நஷ்டத்தையோ தோல்வியையோ மன வெறுப்பையோ கசப்புகளையோ அப்படி எல்லாம் உண்டாக்குவதில்லை. ஆக அன்பார்ந்தவர்களை, அதாவதுகளே நாம் சும்மா சுருக்கமாக சொல்லலாம், அதிகமாக எல்லோருக்கும் யாரு யாரை திருமணம் செய்ய போகிறீர்கள் என்றால் ஒரு வெள்ளையான, ஒரு கலரான, பார்ப்பதற்கு அழகான பெண் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு ஹதீஸை தேடி வைத்துக் கொள்வார்கள். ஹதீஸ் சொல்லிருக்கிறது, நீங்கள் எடுக்கின்ற மனைவி என்னும் ஒரு மனைவியை பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படும் அளவிற்கு இல்லாமல் ஒரு அழகுள்ள பெண்ணாக எடுங்கள் என்று ஒரு சொல்லு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த அழகு என்றால் என்ன என்றே முதலாவது நாம் விலகிக் கொள்ள வேண்டும். வெள்ளை என்பது அன்பார்ந்தவர்கள் அது அழகல்ல, அது ஒரு கலர், அது ஒரு நிறம், அது கொக்குக்கு இருக்கிறது, மாவுக்கு இருக்கிறது, இன்னும் சில பூவுக்கு இருக்கிறது, அதனால அதை திருமணம் செய்து கொள்வார்களா? அது வெறும் கலர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு என்ன தெரியுமா? ஒழுக்கம், அமைதி, வேண்டுதல், இவர்களோடு இணைந்து பார்ப்பதற்கு லட்சணமான ஒரு பெண். லட்சணம் என்பது அன்பார்ந்தவர்களை அறவில் அவர்கள் அழகு என்பார்கள். லட்சணம் என்றால் அழகு, நல்ல வடிவமைப்பு, அது கலரோடு சம்பந்தப்பட்டதல்ல. பிழையான விளக்கங்களை மக்கள் விளங்கி இருக்கிறார்கள். அதனாலே அன்பாவே, நான் ஒரு கறிக்கட்டி போன்ற பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லவும் இல்லை. அது நீங்க தெரிவு செய்யலாம். ஆனால் வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது இந்த வெள்ளை கருத்தை வைத்து நான் தொடர்புள்ளதல்ல. அன்பார்ந்தவர்களே, எனவே குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வாசா கத்ரஹு ஷைன் ஃபஹுவ கைருல்லகும். சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், வேண்டாம் என்று விடுவீர்கள், அதில் உங்களுக்கு நாங்கள் நலவுகளை வைத்திருப்போம். வானம் வானம் என்று முடித்துக் கொடுக்கப்பட்ட திருமணம் அன்பார்ந்தவர்களே, மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், எங்கள் உப்ப பாப்பாவுடைய விருப்பத்திற்காக மட்டுமே செய்து கொண்டேன், எனக்கு கொஞ்சம் கூட இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. மாஷா அல்லாஹ், இன்று ஒரு காலை சுத்திய பாம்பு போல என்னுடைய மனைவி குடும்பம் செய்வதற்காக காத்திருக்கிறாள். என்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே அப்படி ஒரு பெண்ணை நான் காணவே இல்லை. என்னுடைய உமாவே சொல்லுகிறாள், நான் கூட உங்களை அப்படி வளர்க்கவில்லையே. அந்த அளவுக்கு இந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திலே, மரியாதையிலே, கண்ணியத்திலே, கௌரவத்திலே, பெற்றோர்கள் பெற்றோர்களை குடும்பத்திற்கு கௌரவப்படுத்துவதிலே இவள் அழகாக பிள்ளைகளை வழிநடத்துகிறாள் அப்படி சொல்லக்கூடியவர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்திலே அவருக்கு வாசாம் சக்கரஹூஷி ஆ அதை அவர் வெறுத்தார். அதில் எல்லாம் கைதை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனையோ பேர் அன்பான கடை வானம் என்று பஜார்ல எடுத்தார்கள், இதை எடுத்து ஆக வேண்டும் போட்டிக்காக எடுத்தார்கள். இன்று அன்பார்ந்தவர்களே, அதற்கு மூடு விழா நடந்து விட்டது. அவரும் கடல் கடந்து ஓடிவிட்டார். கடன் வியாபாரம் கைகூடவில்லை. அன்பார்ந்தவர்கள், எனவே நாம் இருப்பினோம், இதை முன்னேறலாம் என்றுதான் நாம் எடுத்தோம். அதில் அல்லாஹ் கடலை விட்டு தூரமாக வீசி விடுகின்ற ஒரு நிலையை தான் அல்லாஹ் இன்று உண்டாக்கி இருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, அதனாலே இது எல்லாமே அப்படித்தான். எனவே ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வே முடிவு செய்கிறான். அது அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் முடிவு செய்யப்படுகிறது. அது யாரும் யாருடைய விருப்பத்திற்கு முடிவு செய்யப்படுவதில்லை, யாருடைய வெறுப்பிற்காக கட்டுப்பட்டு போவதில்லை. அல்லாஹ் ஒரு மோமினுடைய வாழ்க்கையை அன்பார்ந்தவர்களே எப்படி அந்த ஆக்கி இருக்கிறான் தெரியுமா? ஒரு மோமினை பொறுத்தவரையிலே ஒரு மோமின் ஒரு தாரா போல, தன்னை கூட கூட தாரா உயர்ந்து கொண்டே செல்லும். தண்ணி கூடிவிட்டது என்பதற்காக தாராவுக்கு கலக்கம் கிடையாது. அது தண்ணி கூட கூட தாரா தண்ணியோடு சேர்ந்து மிதந்து கொண்டுதான் போகும். இது போல அன்பார்ந்தவர்களே, ஒரு மோமினுக்கு யார் ஆட்சியில இருந்தாலும், யார் அதிகாரத்தில் இருந்தாலும், யாருடைய விவசாயம் கெட்டு போனாலும், யாருடைய விவசாயம் முன்னேறினாலும் பஞ்சத்திற்கு பயப்படவும் மாட்டார், வாழ்க்கையினுடைய நெருக்கடிக்கு பயப்படவும் மாட்டார், பொருளாதாரத்திற்கு பயப்படவும் மாட்டார். அப்படி ஆகிவிடுமோ, இப்படி ஆகிவிடுமோ, அது ஒரு மோமியுடைய சிவக்கல்ல. இந்த நேமத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வைத்தால் தூணி நாங்கள் உங்களை தந்திருக்கிற ஞாபகம், எல்லா காலத்திலும் நீங்கள் சந்தோஷமாக வாழுகின்ற உள்ள கிடக்கையினுடைய ஈமானை நாங்கள் தந்திருக்கிறோம். ஆட்சியை கண்டு, அதிகாரங்களை கண்டு, அதிகாரிகளை கண்டு அன்பார் எல்லோருடைய உள்ளங்களையும் அல்லாஹ் கையில வச்சிருக்கிறான். அவனே மலிக்குல் குலூப், உள்ளத்தினுடைய அதிகாரி ஆட்சியாளன். முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவன் திருப்புபவன். அது எம்முடைய கையில் அல்ல அன்பார்களே. அல்லாஹ் நினைத்தால் எதிரியை நண்பனாக்குகிறான், நண்பனை எதிரியாக்குகிறான். அன்பார்ந்தவர்களே, சில குடும்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம், இந்த மனைவியையும் கணவனையும் ஊரில் இப்படி ஒரு மனைவி கணவன் இருக்க மாட்டார்கள் என்று அப்படி பேசினார்கள். ஒரு சில வருடங்கள் கடந்து போகவில்லை, ரெண்டு பேரும் காவிக்கோடுகளை சென்று பிரிந்து கொண்டார்கள். சுபஹானல்லாஹ், அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றி சொல்லுகிறாள் பல நூறு பக்கங்கள் எழுதலாம். அந்த அளவு முறையீடு செய்கிறாள், பல இரகசியங்களை அம்பலப்படுத்துகிறாள். ஆணுடைய தரப்பிலும் சொல்லுகிறான் சுபஹானல்லாஹ், சொல்லிக் கொண்டே போகிறான். பல நூறு பக்கங்கள் அடங்காது அவன் அவருடைய குறைகளை சொல்லிக் கொண்டே போகிறான், பல இரகசியங்களையும் அம்பலப்படுத்துகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, சென்ற வாரம் சந்தோஷமாக இருந்தவர்கள் இந்த வாரம் எதிரிகளாக நிற்கிறார்கள். ஆளுக்கு ஒரு பகுதியிலே வாதி பிரதிவாதிகளாக நிற்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே இதை அல்லாஹ் சொல்லுகிறான், ஆக அன்பார்ந்தவர்களே, இவை அல்லாஹ் தான் இதை உண்டாக்குகிறான். இது நாம் பேசுவது புதிர் போல விளங்கலாம். இந்த நம்பிக்கை இல்லாத மனிதன் என்றும் நோயாளியாக இருப்பான். இந்த நம்பிக்கை இல்லாத மனிதன் என்றுமே கவலை உள்ளவனாக இருப்பான். இந்த நம்பிக்கை இல்லாத மனிதன் காலப்பூராகவே ஏழையாக இருப்பான். இந்த நம்பிக்கை இல்லாத மனிதன் காலப்பூராகவே கவலை என்ற அந்த வெள்ளத்திலே அடுத்து செல்லப்பட்டுக் கொண்டே இருப்பான். அவர் வந்து விட்டார் என்னவாகுமோ, இவர் வரவில்லையே என்னவாகுமோ, அது அப்படி ஆகிவிட்டது என்னவாகுமோ, மழை கடினமாகிவிட்டது என்னவாகுமோ, வெயில் அடிக்கிறது என்னவாகுமோ என்று அன்பார்ந்தவர்களே, மழை பெய்யும் போதெல்லாம் விவசாயியை போலவும், வெயில் அடிக்கும் போதெல்லாம் பூப்பு வியாபாரியை போலவும், வெயிலிலே சந்தோஷம், மழையிலே சந்தோஷம், இது ஒரு மோமினுடைய பண்பாடு அல்ல, இது ஒரு மோமினுடைய சிபத்தல்ல. அன்பார்ந்தவர்களே, எனவே மோமினாக முஸ்லீமாக உலகத்தில் வாழுவது மிக சிரமமாக இருக்கும். சிரமம் அல்ல, நாம் சிரமமாக்கி கொண்டோம். நாம் ஆதங்கப்படுகிறோம் என்பதற்காக ஆட்சியை மாற்றிவிட முடியுமா? அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான், நம்முடைய அதிகாரிகளை அல்லாஹ் வானத்தில் முடிவு செய்திருக்கிறான். அவர்கள் நம்மோடு நன்றாக நடப்பார்கள், நாம் அல்லாஹ்வோடு நன்றாக நடக்க வேண்டும். அவர்களுக்கும் அல்லாஹ் உள்ளம் கொடுத்திருக்கிறான். அரக்கர்கள் அல்ல, அவர்கள் மனிதர்கள் தான். அவர்களை மனிதர்களாகவே காண நினைக்கின்ற நாம் அல்லாஹ்வோடு மனிதர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அடியானாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மூமினாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லீமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குணங்கள், நம்முடைய நற்குணங்கள், நம்முடைய அமைப்புகள் எல்லாம் அழகாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓய்வு ஓய்வாக பயன்படுத்தப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லும்போது சொன்னார்கள், நியமதானி அபீமதான் மகபூன் ஃபீஹிமா கதீரும் மினன்நாஸ். அல்லாஹ் இரண்டு மட்டீடு செய்ய முடியாத அளவற்ற இரண்டு அருண்பாக்கியங்களை அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதிலே மனிதர்கள் விளங்காத்தனமாக, பொழுபோக்காக, அறியாதவர்களாக, அந்த ஞாபகத்தினுடைய பாரதூரம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் ஒன்று அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஓய்வு. மக்கள் நினைக்கிறார்கள் ஓய்வு என்றால் தூங்கி கழிக்க வேண்டும், ஓய்வு என்றால் குடும்பத்தோடு பொழுதுபோக்காக. அல்லாஹ்வை மறந்த மாதிரி, மறந்து விட்டார் என்று நாம் சொல்லவில்லை, மறந்த மாதிரி அதான் சொன்னாலும் அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர்கள் ஓய்வில் இருக்கிறார்கள். இது அதான் கேட்டா அது பெரிய ஒரு விஷயம் அல்ல. நான் ஓய்வு, காலையிலிருந்து மாலை வரை உழைத்திருக்கிறேன். இப்பொழுது ஓய்வு, நான் மனைவியோடு பிள்ளைகளோடு கடற்கரையிலே அல்லது வேறு வேறு விதமான பொழுதில் கழிக்கின்ற எங்கேயாவது பார்க்குகளிலே அப்படி எல்லாம் பாரு. ஓய்வு என்றால் என்ன என்று நமக்கு தெரியாது. ஓய்வு என்றால் நான் கடையில இருந்தேன், மன ஓர்மையாக சொல்ல முடியவில்லை, இப்பொழுது எனக்கு ஓய்வு கிடைத்திருக்கிறது, நான் மன ஓர்மையாக சொல்லப்போகிறேன். இப்பொழுது எனக்கு ஓய்வு கிடைத்திருக்கிறது, நான் மன ஓர்மையாக நிக்கிற செய்ய போகிறேன். நடந்து நடந்துதான் குர்ஆனை ஓதினேன். வாக்கியாவை, தபாரக்கல்லதி, சஜதாவை, நூஹை, ரஹ்மானை, நான் அதாவது சூராக்களை எல்லாம் நடந்து நடந்து வாகனத்திலேயே ஓய்வு முடித்தேன். மாஷா அல்லாஹ், ஓய்வு கிடைத்திருக்கிறது. உட்கார்ந்து அமைதியாக அறுப்பு அறுப்பாக தஜ்வீது பேணி அதில் இருக்கக்கூடிய மஹாரிஜர் பேணி நான் ஓதுகிறேன். இதுக்குத்தான் ஓய்வு என்பது. நாம் நினைக்கிறோம் ஓய்வு என்றால் எல்லாத்தையும் மறந்திருக்க வேண்டும், மனை மக்களோடு சிரித்து பேச வேண்டும், மனை மக்களோடு எங்காவது ஓய்வாக உட்கார்ந்து கடையை மறந்து, வியாபாரத்தை மறந்து, நான் ஒரு முதலாளி என்கிறதை மறந்து, அப்படி அதற்கு பேர் என்ன ஓய்வு என்பது? அப்படி என்றால் இவ்வளவு பெரிய ஹதீஸே ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டார்கள். மக்கள் ரொம்ப பொழுபோக்காக இருக்கிறார்கள். ஒன்று ஓய்வு, இரண்டாவது மனிதர்களுக்கு கொடுத்திருக்கும் ஆரோக்கியம். ஓய்வை சரியாக பயன்படுத்தாதவர்கள் ஒரு நாள் கவலைப்படுவார்கள். அந்த கவலை எங்கு உண்டாகும் என்றால் நோயிலே தான் உண்டாகும். அந்த நோய் இருந்து கொண்டு சொல்லுவார்கள், எனக்கு மட்டும் ஓய்வு கிடையாது, எனக்கு மட்டும் இந்த நோய் மாறிவிட்டால் சகஜத்து உடவே மாட்டேன் என்பார்கள். எத்தனையோ சகஜத்து கிடைத்தது, அவர் வேறு 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 விதமாக அதை கழித்து விட்டார். இமாம் ஜமாத் உடவே மாட்டேன் என்பார். எத்தனையோ விதம் விதமாக ஒரு முதலாளியாக இருந்து கொண்டு இமாம் ஜமாத்தாக கூட எல்லா தொண்டருக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவருக்கு விளங்கவில்லை, இப்பொழுது நோயாளியாக இருந்து கொண்டு சொல்கிறார். இப்படி அன்பார்ந்தவர்களே, நோயிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற அந்த கவலை என்ன தெரியுமா? ஓய்வை இப்படி கழித்து விட்டோமே. அவருக்கு ஒரு சாதாரண ஒரு அதாவது உள்ளத்திலே ஒரு ஓர பகுதியிலே ஒட்டி கொண்டிருக்கிற ஈமான் உள்ள ஒரு மனிதனுக்கும் இது பேசும். அந்த ஈமான் பேசும். எப்படி பேசும்? என் ஓய்வை இப்படி கழித்தேனே, என் இளமையை இப்படி கழித்தேனே, என் தனிமையை இப்படி கழித்தேனே, என்ன வெளியூரை இப்படி கிடைத்தேனே, இன்று நான் நோயாளி ஆகிவிட்டேனோ, இந்த பாவத்துக்கோ, இந்த குற்றத்துக்கோ, இந்த வெளிநாட்டிலே நடந்து கொண்ட முறைக்கோ, அல்ல என்னுடைய மனைவியோடு நான் நடந்து கொண்ட கெடுபிடிக்கோ, அல்ல இந்த ஓய்வை நான் இப்படி கழிக்கவிருக்கோ, இப்படி எல்லாம் ஆதங்கப்படுவார். கடந்த ஒன்றும் திரும்பி வராது. அதனாலே அன்பார்ந்தவர்களே, ஆகப்பெரிய ஞாபகத்தல்லா ஈமான் தந்திருக்கிறான். அந்த ஈமான் நம்மளோடு பேச வேண்டும். எப்படி பேச வேண்டும்? இப்படி பேச வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே எனக்கு தந்திருக்கின்ற இந்த சூழலில், இந்த காலநிலையை வெகுவாக பயன்படுத்தி அல்லாஹ்வை அடைந்து கொள்ளுகின்ற மாபெரும் பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். ஆகவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய ஓய்வை, நம்முடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி ஆகரத்தை அடைந்து கொள்ளுகின்ற, தந்திருக்கின்ற அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை நமக்கு சாதகமானவர்களாக உண்டாக்கி கொள்ளுகின்ற, நல்வாழ்வு வாழுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. யாரெல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈந்து கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, கல்வியினை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நாட்டிலே எல்லா இடங்களிலும் யாரெல்லாம் உன்னுடைய மேலான மழையின் ஊடாக பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது யார்தான், அவைகளை நீயே உண்டு பண்ணியிருக்கிறாய், அவைகளை இலகுபடுத்துவாயாக, அதில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு நீ இழப்பீடு கொடுப்பாயாக, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சிரமங்களுக்கு நீயே ஆறுதல் அளிப்பாயாக. இப்படி எங்கெல்லாம் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ யாரா, அவைகளிலிருந்து முஸ்லீம்களையும் குறிப்பாக முஸ்லீம் மக்கள் எல்லோரையும் குறிப்பாக முஸ்லீம்களையும் நீ பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களை கண்ணியமாக வாழச் செய்வாயாக, கௌரவமாக வாழச் செய்வாயாக, மனதை உறுத்துகின்ற வாட்டுகின்ற பணங்களை செலவழிக்கின்ற பாரதூரமான நோய் நொடிகளிலிருந்து நீ பாதுகாப்பாயாக, நம்முடைய ஓய்வுகளை உனக்கு பொருத்தமாக கிடைக்கின்ற நன்மக்களாக ஆக்குவாயாக, ஆட்சி அதிகாரிகளை யாரெல்லாம் உடைய மேலான உயர்ந்த கண்ணியமான கடமைகளை நிறைவேற்ற நமக்கு உதவிகளும் ஒத்தாசைகளும் உள்ளவர்களாக ஆக்கி முஸ்லீம்களை முஸ்லீம்களாக கண்ணியமாக கௌரவமாக நீ வாழச் செய்வாயாக.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.